வேதத்தை தினம் தியானி சகல வேர்க்கும் அதபிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வேர்க்கும் அதபிமானி.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாட்களையும் காலங்களையும் கூட்டிக் கொடுக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினீர். எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீர் விலைக்கு காத்துக்கொண்டீர். எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பல இடங்களிலே நீர் கொடுத்த மழைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் தேவையான எல்லா இடங்களிலேயும் நல்ல மழை பெய்யவும், எல்லா குளங்களும் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புத மழையை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் எல்லா இடங்களிலேயும் நடைபெறுகிற ஆராதனை வேலைகளுக்காக உம்முடைய சன்னியானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலேயும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஆராதிக்கும் ஒவ்வொரு இடத்திலேயும் நீர் மக்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே உம்முடைய வசனங்கள் மூலமாய் நீர் பேசி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி உலகத்திற்கு ஊர் பேர் தெரியாமல் ஆனால் உண்மையும் உத்தமமாய் எத்தனையோ ஆண்டுகளாய் பணி செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நிறைவாய் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் கடந்து போகிற உம்முடைய வார்த்தைகள் 60, 80, 100 கனி தர வேண்டும் என்று உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் கல்லூரியிலே இடம் தேடி அலைகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்லூரிகளிலே, சரியான பாடங்களிலே அனுமதி சீட்டு கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கல்விக்காக பண தேவைக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கும் இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பள்ளிகளை நடத்துகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் விழித்திருந்து அநேக பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக உடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த பள்ளியின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும். அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களை, ஆசிரியர்களை நீர் கிருபையாய் இந்த பள்ளிக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் புதிய வேலைகளுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பணியை அவர்கள் சிறப்போடு செய்ய தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி யார் யாருக்கு என்ன நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் தேவையோ நீர் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேலை செய்கிற இடங்களிலே பற்பலோதமான நெருக்கங்களின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய அன்பை அங்கே அனுப்பி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து சிறந்த முறையிலே தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் இந்த நாட்களிலே தங்கள் வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் வசதிக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிய வீட்டை பிரதிஷ்டை பண்ண முடியாமல் இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து உம்முடைய நாம மகிமைக்காகவும் எங்கள் வானொலி நேயர்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் அந்த வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தங்கள் வியாதிக்காக மிக அதிகமாய் செலவு செய்து வேதனையோடும் வருத்தத்தோடும் இருப்பவர்களோடு இணைந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அற்புதமான சுகத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பலவிதமான சூழ்நிலைகளிலே ஏமாற்றப்பட்ட சகோதர சகோதரிகள் உண்டையா, அவர்களை நம்முடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும். ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மன அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். குடும்பங்களிலே பிளவுபட்டு சமாதான குறைவோடு கணவன் மனைவி உறவிலே கசந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு இறங்கி நீர் அவர்களை மன்னித்திருப்பது போல அவர்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவருக்காக ஒருவர் வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உமை துதிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டிக் கொடுத்திருக்கிற நாட்களுக்காக, காலங்களுக்காக, வருடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிதாய் அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் இந்த ஆண்டிலே உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். உம்முடைய சத்திய வசனமே அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும், வழிகாட்டியாயும் தோழனாயும் இருக்கட்டும் அப்பா. இதனாலே எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த வாரமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம். உங்கள் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற எண்ணற்ற சகோதர சகோதரிகள் கர்த்தரை இரட்சராக கண்டுகொண்டதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று முதல் நாம் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வேத புத்தகத்திலே ஒன்று சாமுவேல், இரண்டு சாமுவேல் என்று நாம் பார்க்கிற பகுதியானது யூத வேதாமத்திலே ஒரே பகுதியாகவே காட்சியளிக்கிறது. லத்தீன் மொழியிலே உள்ள வல்கேட் என்னும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒன்று ராஜாக்கள், இரண்டு ராஜாக்கள் என்று இவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேத புத்தகத்திலே இந்த இரண்டு சரித்திர புத்தகங்களும் சாமுவேலின் புத்தகம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே பெரும்பான்மையான பகுதியை சாமுவேல் எழுதியதாக விசுவாசிக்கப்படுகிறது. ஆனால் அதற்காக இந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. அவருடைய சரித்திரம் முதல் பகுதியிலே காணப்படுவதனாலும் இந்த புத்தகங்களிலே அவர் ஒரு பிரதானமான மனிதராய் சவுலையும் தாவீதையும் அபிஷேகிக்கிறவராய் நாம் பார்ப்பதனாலும் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம் வரை சாமுவேல் இதை எழுதியதாகவும், நாத்தானும் காத்தனும் தீர்க்கதரிசியும் இதை தொடர்ந்து எழுதி முடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை குறித்து ஒன்று சாமுவேல் 10 அதிகாரம் 25 வசனத்திலேயும், ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 29-30 வசனங்களிலேயும் நமக்கு சொல்லப்படுகிறது. சாமுவேலின் புத்தகத்திலே நமக்கு அறிமுகமான அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜ்யம் உயர்ந்து வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். அன்னாளை குறித்தும் சின்ன சாமுவேலை குறித்தும் பார்க்கிறோம். தாவீது கோலியாத்துடைய சரித்திரம் இந்த புத்தகத்தில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதையும் இங்கே நாம் பார்க்கலாம். சவுல் ராஜா குறி செல்லும் பெண்ணை தேடி செல்வதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டு சாமுவேல் 7 அதிகாரம் கர்த்தருடைய வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீது பத்சேபாளோடு செய்த பாவத்தை குறித்தும் தாவீதின் மகனான அப்சலோம் செய்த கலகத்தை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சாதாரணமான மக்களை, அதிலும் பெரிய குறை உள்ளவர்களை தேவன் பயன்படுத்தினார் என்று சிந்தித்தோம். அந்த சரித்திரங்கள் நம்மை போல சாதாரணமானவர்களை ஊக்குவிக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் ஒன்று சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களிலே உண்மையாகவே குறிப்பிடத்தக்க சில நபர்களை பார்க்கிறோம். அன்னாள், ஏலி, சாமுவேல், சவுல், யோனத்தான், தாவீது, இவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் நாம் படிக்கும்பொழுது விவரமாக நாம் பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 2 சாமுவேலின் புத்தகங்களிலே மூன்று கருத்துக்கள் தலைப்பை போல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஜபம். ஒன்று சாமுவேல் ஜபத்தோடு கூட ஆரம்பமாகி 2 சாமுவேல் ஜபத்தோடு கூட நிறைவடைகிறது. இவைகளுக்கு மத்தியிலேயும் அநேக ஜபங்களை நாம் பார்க்கலாம். இரண்டாவது சத்தியம், இஸ்ரவேல் ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யம் மற்ற ராஜ்யங்களைப் போல உலகத்திலே உருவாகிறது. தேவனுடைய அரசாட்சியின் கீழிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை இப்பொழுது வேண்டும் என்று பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவது முக்கியமான கருத்து என்னவென்றால், தீர்க்க தரிசிகள் எழும்புவதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே ஆட்சி செய்யப்பட்ட பொழுது தேவன் ஆசாரியர் மூலமாக செயல்பட்டு வந்தார். என்றாலும் ஆசாரியர்கள் தோல்வி கண்டபொழுது அரசன் அபிஷேகிக்கப்பட்டான். தேவன் ஆசாரியர்களை ஓரமாக வைத்துவிட்டு அவருடைய செய்தியாளராக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். என்றாலும் இஸ்ரவேல் ராஜ்யம் கேடான நிலைமைக்கே சென்றதை நாம் பார்க்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக உருவெடுத்தது மிக முக்கியமான ஒன்று. இப்படி அது ஒரு ராஜ்யமாக உருவெடுத்ததை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் முதலாவது செய்தி யோவான் ஸ்நானகனாலே கொடுக்கப்பட்டது. அவர் கூறியது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவர் பேசும் ராஜ்யம் பழைய ஏற்பாட்டு ராஜ்யத்தை குறிக்கிறது. அதாவது சாமுவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆரம்பமான அந்த ராஜ்யத்தை கூறுகிறது. இந்த ராஜ்யத்திற்கு சரித்திர அடிப்படை உண்டு. பூமியிலே உருவானது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இந்த ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா உண்டு, அங்கே உண்மையான ஜனங்களும் உண்டு. தேவன் தெரிந்து கொண்ட அரசாங்க முறை ஒரு அரசனுக்கு கீழே இருக்கும் அரசாட்சி. ராஜாங்கம் என்றாலும் அரசாங்க முறையை மாற்றி அமைப்பதனாலே இன்று உள்ள பிரச்சனைகள் மாறப்போவதில்லை. அரசாங்க அமைப்பிலே தீமை இல்லை, தனி மனிதர்கள்தான் தீமையோடு தொடர்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ராஜ்யம் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஒரு நாளிலே இந்த உலகத்திலே உள்ள ராஜ்யத்திலேயும் தேவன் தனது ராஜாவை அமர்த்தப் போகிறார். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்ய வரும்பொழுது ஏழை எளிய மக்களுக்கான சிறப்பான திட்டமோ, பசுமையை காப்பதற்கான திட்டமோ, ஒழுங்குகளை சீர்படுத்துவதற்கான திட்டங்களோ அவசியமில்லை. மாறாக அங்கே நீதியும் நியாயமும் சமாதானமும் பூமியிலே நிறைந்திருக்கும். வரப்போகிற ஆயிர வருட அரசாட்சியை குறித்து பல குறிப்புகள் இந்த புத்தகத்திலே உண்டு. இஸ்ரேல் ராஜ்யத்தை தேவன் அமைக்கும் பொழுது இன்றைக்கும் நம்முடைய உலகத்திற்கு தேவையான மூன்று காரியங்களை அங்கே நாம் கவனிக்கலாம். ஒன்று, நீதி நியாயத்திலே செயல்படக்கூடிய ஒரு வல்லமை உள்ள அரசன். இரண்டாவதாக, பூரணமாக தேவனை சார்ந்து ஆட்சி செய்யும் ஒரு அரசன். மூன்றாவதாக, தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படியும் ஒரு அரசன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற ராஜாதி ராஜா. இன்றைக்கும் இந்த உலகத்திற்கு தேவை அந்த ராஜாதி ராஜாவே. ஒன்று சாமுவேல் புத்தகத்தை மூன்று முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் எட்டு அதிகாரங்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசியான சாமுவேலை குறித்து விவரமாக பார்க்கிறோம். ஒன்பது முதல் பதினைந்து அதிகாரங்களிலே பிசாசின் மனிதனான சவுலை குறித்தும், மூன்றாவது பகுதியிலே தேவனுடைய மனிதனான தாவீதை குறித்தும், பிசாசின் மனிதனான சவுலை குறித்தும் பதினாறு முதல் முப்பத்தி ஒரு அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். வேத புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு பயந்த ஒரு பெண்மணியின் அழுகையோடு கூட இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டுமென்று கதறும் அதே வேளையிலே அன்னாள் ஒரு குழந்தை வேண்டுமென்று அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு பெண்ணின் அழுகையின் மேலே தேவன் அரியணையை கட்டுகிறார். ஒரு பெண்ணானவள் உயர்த்தப்பட்ட தனது நிலையை பெற்றுக் கொள்ளும்பொழுது தேவன் அவளுக்கென்று ஒரு அரியணையை உண்டாக்குகிறார். பிரதான ஆசாரியனான ஏலி அன்னாள் குடித்திருக்கிறாள் என்று நினைத்தார். ஆனால் அவளோ சீலோவிலே உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலே கருத்தோடு ஜெபிக்கிறாள். ஒரு குழந்தை வேண்டும் என்ற உண்மையான அவளது வாஞ்சையை ஏலி அறிந்தபொழுது அன்னாளை ஆசீர்வதிக்கிறார். சாமுவேல் பிறக்கிறார். அன்னாள் ஏலியினிடத்திலே தன் கொடுத்த வாக்குப்படியே சிறுவன் சாமுவேலை கொண்டு விடுகிறாள். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள். இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் இப்ராஹிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோஹாமின் புத்திரன். அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இல்கானாவிற்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கும்பொழுது தேவன் இதை அனுமதித்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுதே தேவன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்களும் கண்டுகொள்வீர்கள். வேத புத்தகத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலே தேவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் கூறக்கூடாது. சரித்திரத்தை குறித்த, தனி மனிதர்களை குறித்த, உண்மையான நிகழ்ச்சிகளை குறித்த தெளிந்த உண்மையைத்தான் வேதம் நமக்கு கொடுக்கிறது. பிசாசானவனுடைய பொய்யை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதனாலே தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் கூறக்கூடாது. ஆபிரகாம் இரண்டாவது மனைவியை எடுத்தபொழுதே அது தன்னுடைய திட்டம் இல்லை என்பதை தேவன் விளக்கிவிட்டார். ஆபிரகாமுடைய பாவத்தின் விளைவு இன்றும் இருக்கிறது. ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் இன்றைக்கும் ஈசாக்கின் வம்சத்தினரோடு யுத்தத்திலே இருக்கிறான். எல்கானாவிற்கு இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் என்பதனாலே அந்த குடும்பத்திலே பிரச்சனையும் இருந்தது. தேவன் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை என்பதையும் அதன் மூலமாய் நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்கள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். ஏலியின் குமாரர்களான ஓப்னியும் பினேகாசும் கூடாரத்திலே இருந்தார்கள் என்று ஏன் சாமுவேல் சொல்ல வேண்டும்? பின்னாலே இதை குறித்து நாம் பார்ப்போம். அன்று ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் ஆராதித்துவிட்டு மட்டுமே போக முடியும் என்று எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் அது ஒரு ஆபத்தான இடமாயும் இருந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் குமாரர்களாக, பிசாசின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் சில திருச்சபையே நீங்கள் இருக்கக்கூடாத ஒரு இடமாகவும் ஆபத்தான ஒரு இடமாகவும் இருக்கிறது. சிலர் மேல் வீட்டு அறையை குறித்து சொல்லும்பொழுது எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் அது என்று சொல்வார்கள். நாம் இயேசுவோடு இருந்திருக்கலாம் என்று கூறுவார்கள். ஆனால் மேல் வீட்டு அறையிலே வேறு யார் இருந்தார் தெரியுமா? சாத்தானும் அங்கே இருந்தான். அவன் அழைக்கப்படவில்லை, ஆனாலும் அவன் அங்கே இருந்தான். பிசாசானவன் யூதாசிற்குள்ளே நுழைந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த இரவிலே எருசலேம் பட்டணத்திலேயே மிக ஆபத்தான அறை அந்த மேல் வீட்டு அறைதான். அதுபோல சாமுவேலின் காலத்திலேயும் தேவனை தொழுது கொள்ள செல்வதிலேயும் ஆபத்து இருந்தது. ஏலியின் குமாரர்களின் வடிவிலே தீமை அங்கே இருந்தது. 1 சாமுவேல் 4:5 பாருங்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டுக் கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். எல்கானா தனது அடுத்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்ததை பார்க்கிலும் அந்நாளுக்கு அதிகமாக கொடுத்தான். காரணம் என்ன? அவன் அவளை நேசித்தான். வசனம் 6, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னாளின் எதிரியார் பென்னினாள்தான், அதாவது எல்கானாவின் மற்றொரு மனைவி. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவிலே இல்லை. எனவே அந்த குடும்ப சூழல் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை இல்லை. அருமையானவர்களே, இரண்டு மனைவிகளை வைத்திருப்பது சரி என்று தேவன் ஒத்துக்கொள்கிறார் என்று யார் சொல்கிறார்கள்? அங்கே குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல அங்கே யாரும் இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அன்னாளே இந்த உலகத்திலே மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு பெண்ணாய் இருந்திருப்பாள். ஆனால் அன்னாள் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலே சேர்கிறாள். கவனியுங்கள், 1 சாமுவேல் 7:11-11 வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் மனங்கசந்து மிகவும் அழுது என்று சொல்லப்பட்டிருப்பது தனக்கு ஒரு மகன் இல்லையே என்ற ஏமாற்றத்திலே இருக்கும் ஒரு ஆழமான நிலைமையை காட்டுகிறது. எனவே தேவனிடத்திலே ஒரு மகனுக்காக அவள் ஜெபித்து தேவன் அந்த வேண்டுதலை கேட்டால் இரண்டு காரியங்களை தான் செய்வேன் என்று சொல்கிறாள். முதலாவதாக, அவனுடைய வாழ்நாள் முழுவதிலேயும் அவன் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவான், அதாவது ஒரு லேவியனாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான். இரண்டாவதாக, ஒரு நசரையனாக சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படாமல் இருக்கும்படியான ஒரு பொருத்தனையையும் பண்ணினாள், அதாவது கர்த்தருடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அவன் இருப்பான். 1 சாமுவேல் 12:13 பார்ப்போம். அவள் கர்த்தருடைய சன்னிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, ஏலி அங்கே பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். இந்த மனமுடைந்த பெண் கூடாரத்திலே வந்து தேவனிடத்திலே ஜெபிப்பதை பார்த்தார். அவளுடைய உதடுகளை கவனிக்கிறார். உதடுகள் அசைகிறது, சத்தம் எதுவும் வந்தது போல தெரியவில்லை. இதன் விளைவாக அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவருடைய செயலானது இன்றும் உலகத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஏலியின் குமாரர்கள் அங்கே குடித்து வெறித்திருக்கிறார்கள். அது ஏலிக்கு தெரிந்தாலும் அவன் கண்களை மூடிக்கொண்டு இருந்துவிட்டான். பிள்ளைகளை கண்டிக்காத ஒரு தகப்பனார் அவர். இருதயத்திலே வாஞ்சியோடு ஜபிக்கும் அன்னாளை பார்த்த அவர் அவளும் குடித்திருக்கிறாள் என்று நினைத்துவிட்டார். ஏன் தெரியுமா? அன்னாளைப் போல சிலர் அன்றைக்கும் குடித்துவிட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அந்நாட்களிலேயும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக வரக்கூடிய ஒரு சிறந்த இடம் அது என்று சொல்ல முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆலயத்திற்குள்ளே வரும் மக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய ஆலயம் பாதுகாவலோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாயிருக்கிறதா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 Samuel 14:15 பாருங்கள். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளின் ஜபத்தைப் போல ஜபிக்கிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் ஜபிப்பதை பார்க்கிற யாராவது நீங்கள் குடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஜபிக்கிறீர்களா? அநேக ஜபங்கள் மதிப்போடும் மரியாதையோடும் அடுக்கடுக்கான வார்த்தைகளினாலே மட்டுமே வருகிறது. அன்னாள் ஏலி தன்னை குறித்து தவறாக தொடர்ந்து புரிந்து கொள்ளாதபடி உடனே பதில் உரைக்கிறாள். பாருங்கள், 1 Samuel 1:16-18 வாசிக்கிறேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. இப்பொழுது ஏலி தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கருத்தோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகு நாமும் அன்னாளைப் போல மகிழ்ச்சியோடு உணவருந்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகும் துக்க முகத்தோடையே இருக்கிறோமா? ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கும் என்றால் நாம் துக்கமுகமாய் இருக்கிறதில்லை. 1 Samuel 1:20 பாருங்கள். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்ற பெயருக்கு பொருள் கர்த்தரிடத்தில் கேட்டேன். அருமையானவர்களே, இந்நாட்களிலே எத்தனை குடும்பங்களிலே கர்த்தர் கிருபையாய் கொடுக்கும் குழந்தைகள் கருச்சிதைவு செய்யப்படுகிறது. இங்கே அன்னாள் ஒரு குழந்தை தேவை என காத்திருக்கிறாள். தாயின் உயிருக்காகவோ அல்லது குழந்தையின் நலனுக்காகவோ சில கருச்சிதைவுகள் செய்யப்படுகிறது. ஆனால் அது சரியான மருத்துவ ஆலோசனையின்படியே செய்யப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? மக்கள் பாவம் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் பாவத்தின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புகிறதில்லை. பாவம் செய்த மனிதர்கள் பாவத்தின் கனியை அனுபவிக்க வேண்டும். ஒரு கற்பத்திலே ஒரு குழந்தை உண்டாகும் என்றால் அந்த குழந்தை பிறக்க வேண்டும். அதை பெற்றெடுத்தவர்கள் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். அருமையானவர்களே, கலாத்தியர் 6:7 என்ன சொல்கிறது? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்று அநேக கருச்சிதைவுகளின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். அன்னாலோ தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுகிறாள். அவளுடைய அழுகையின் குரலின் மேலே தேவன் ஒரு ராஜ்யத்தை கட்டத் துவங்குகிறார். 1 Samuel 1:24-28 பாருங்கள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அன்னாள் தன்னுடைய காணிக்கைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தபொழுது அவள் கர்த்தருக்கு கொடுத்த வாக்கையும் காத்துக்கொண்டாள். அவள் அங்கே சொன்னதென்ன? நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால்
அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிறாள். அருமையானவர்களே, இது உன்னதமான ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கும் பல குடும்பங்களிலே குழந்தைகள் பிறக்காத சூழ்நிலைகளிலே தங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தால் அதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்போம் என்று தீர்மானிக்கிற பெற்றோர் உண்டு. தேவன் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களும் தங்கள் குழந்தைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று பிள்ளைகள் வர வேண்டும். எல்லா பிள்ளைகளுமே கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருவார்கள் என்றால் அது மிக சிறந்தது. அப்படி இல்லாத பட்சத்திலே மூத்த பிள்ளையாவது கர்த்தருடைய பணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் இருக்கிறதா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையிலே மரித்து பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். மரித்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் ஒருநாள் நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன் அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். அப்படியென்றால் இந்த சத்தியத்தை அறியாமல் யார் விசுவாசிப்பார்கள்? யாராவது புறப்பட்டு போய் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறாரோ அதை குறித்து நாமும் அவரோடு பேசுவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, கண்ணீரின் பாதையிலே வாழ்ந்த அன்னாளுக்கு நீர் கொடுத்த குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் அன்னாளைப் போல ஒரு குழந்தை வேண்டுமே என்று அழுது கொண்டிருக்கிற பாரத்தோடு இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்களும் இப்பொழுது ஒருமனப்பட்ட இதயமுள்ளவர்களாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை விசுவாசிக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் இந்த காலங்களிலே குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அதற்கு தடையாயிருக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் உணர்ந்து அன்றுவரை பூரணமாய் தங்கள் வாழ்க்கையை அன்னாளைப் போல உடைய சமூகத்திலே ஊற்றிவிட நீர் உதவி செய்யும். தங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்ன யாராவது அப்படி தங்கள் குழந்தைகளை கர்த்தருடைய பணிக்கு கொடுக்காமல் இருப்பார்கள் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்க நீரே தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. எபேசியர் 4:26.